வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் இன்று உரையாற்றுகிறார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி கூறியுள்ளார். மாநிலத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வேயை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பட்ஜெட்டுக்கு பிந்தைய முதலாவது இணையவழி கருத்தரங்கில் இன்று உரையாற்றுகிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான தொழில்நுட்பங்கள், சீர்திருத்தம் மற்றும் நிதி என்ற தலைப்பில் இன்றைய கருத்தரங்கம் நடைபெறுகிறது. இதில் முதலீடு, உள்கட்டமைப்பு, வங்கித்துறை சீர்திருத்தங்கள் மற்றும் வரி சீர்திருத்தங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெறவுள்ளன. துறை சார்ந்த பல்வேறு தரப்பினரின் அனுபவங்களின் அடிப்படையில் பட்ஜெட் அறிவிப்புகளை திறம்பட செயல்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சேலத்தில் உள்ள கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரியின் புதிய வளாகத்தை இன்று திறந்து வைக்கிறார். குடியரசு துணைத் தலைவரின் வருகையை ஒட்டி சேலத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
சேலம் மாவட்டம் தில்லைநகர் பகுதியில் மத்திய அரசின் ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் கைத்தறி ஆணையர் அலுவலக கட்டுப்பாட்டில் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி இயங்கி வருகிறது. பாரம்பரியமிக்க இக்கல்லூரியில் 30 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கல்வி வளாகம் கட்டப்பட்டுள்ளது. கைத்தறி தொழில்நுட்ப துறையில் மேம்பட்ட கற்பித்தல், துணி வடிவமைப்பு பயிற்சி மற்றும் அதன் திறன் மேம்பாட்டை வலுப்படுத்திடும் வகையில் நவீன வகுப்பறைகள், ஆய்வுக்கூடங்கள் இங்கு உருவாக்கப்பட்டுள்ளது. கைத்தறி கல்வியை நவீனமயமாக்கி பாரம்பரிய நெசவு மரபை பாதுகாக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய கல்வி வளாகத்தினை குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் இன்று திறந்து வைக்கிறார். பின்னர் புதிய கல்வி வளாகத்தில் நடைபெறும் கைத்தறி பொருட்கள் கண்காட்சியையும் பார்வையிடுகிறார். இந்நிகழ்வில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங், கைத்தறி மேம்பாட்டு ஆணையர் பீனா உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதால் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி வளாகம் விழா கோலம் பூண்டுள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் சேலம் மாநகர காவல்துறை சார்பில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி கூறியுள்ளார். கோவையில் தொழில் துறையினருடன் கலந்துரையாடிய அவர், நாட்டில் உற்பத்தி துறையில் 36% பங்கையும் ஏற்றுமதி துறையில் 46% பங்கையும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வழங்கி வருவதாக தெரிவித்தார். கோவையில் உள்ள தொழில் நிறுவனங்களில் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கான சர்வதேச சந்தை வாய்ப்பை மேலும் அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த தொழில் துறையினரின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ஜிதன்ராம் மாஞ்சி உறுதியளித்தார். நவீன தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் பொது விநியோக திட்டத்தில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். டிஜிட்டல் நாணய அடிப்படையிலான பொது விநியோக மானிய திட்டத்தை புதுச்சேரியில் நேற்று அவர் தொடங்கி வைத்து பேசினார். கடந்த 11 ஆண்டுகளில் 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். திட்டங்களின் பலன்கள் பயனாளிகளுக்கு முழுமையாக சென்றடைவதை அரசு உறுதி செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். இலவச உணவு தானிய திட்டம் 80 கோடி மக்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். டிஜிட்டல் நாணய அடிப்படையிலான பொது விநியோக திட்டம் அகமதாபாத்தை தொடர்ந்து புதுச்சேரியில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் நாடு முழுவதும் இது விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் திரு பிரல்லாத் ஜோஷி கூறினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தலைமையிலான தேர்தல் ஆணையக் குழுவினர் சென்னையில் இன்று 2வது நாளாக ஆலோசனை மேற்கொள்கின்றனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அதனைத் தொடர்ந்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்து தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து விளக்கம் அளிக்க உள்ளார். போக்குவரத்து துறையில் புதிய திட்டப்பணிகளை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார். 145 புதிய மின்சார பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்த அவர், அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கான 49 அதிநவீன சொகுசு பேருந்துகளின் சேவையும் தொடங்கி வைத்தார். சுமார் 52 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள மாநகர போக்குவரத்து கழகத்தின் மின்சார பேருந்து பணிமனையையும் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மாநிலத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளார். பல்லாவரத்தில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், குற்றங்கள் அதிகரித்துள்ளதற்கு போதைப் பொருள் புழக்கமே காரணம் என்று கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் முறைகேடுகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கும்பகோணத்தில் அரசு பள்ளியில் நடைபெற்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். சமூகத்தில் நலிவடைந்த மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்க மாநில அரசு தவறிவிட்டதாக அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். வெல்லும் தமிழ் பெண்கள் என்று விளம்பரங்களை வெளியிடுவதில் மட்டுமே திமுக அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும், பெண்களுக்கு உண்மையான பாதுகாப்பை வழங்கவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் ஒரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே சிவகாசி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெற்ற அமெரிக்காவுடனான மூன்றாவது சுற்று அணுசக்தி பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக ஈரான் கூறியுள்ளது. பாதுகாப்புத்துறை வல்லுநரும் பத்திரிகையாளருமான மரூஃப் ரசாவின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள அமெரிக்க வர்த்தக அமைச்சர் திரு ஹோவாட்டி லுட்னிக்குடன் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பேச்சு நடத்தினார். இந்தியா கென்யா இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குழுவின் 3 நாள் கூட்டம் நைரோபியில் நேற்று நிறைவடைந்தது. இந்தியா நேபாள ராணுவ தளபதிகள் மாநாடு புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் கப்பலான INS அஞ்சாதீப்பை கடற்படையில் இணைக்கும் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி இன்று பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்குகிறார். நிலத்தகராறில் விவசாயி ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கமலக்கண்ணன் உள்ளிட்ட 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து திருவண்ணாமலை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னையை இசை நகரமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளதை கொண்டாடும் வகையில் மெரினா கடற்கரை மற்றும் வள்ளுவர் கோட்டத்தில் நாளையும் நாளை மறுநாளும் மாலையில் இசை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக கலை பண்பாட்டுத்துறை அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வேயை வென்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஜிம்பாப்வே முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக அபிஷேக் சர்மா 55 ரன் எடுத்தார். 257 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் பேட் செய்த ஜிம்பாப்வே 6 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன் மட்டுமே எடுத்தது. அர்ஷ்தீப் சிங் அதிகபட்சமாக 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். குருகிராமில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரவ்யா ஷிவானி ஜப்பானின் மிச்சிகா ஒசிகி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் இன்று உரையாற்றுகிறார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜித்தன்ராம் மாஞ்சி கூறியுள்ளார். மாநிலத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வேயை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.